بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال النبي عليه الصلاة والسلام خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي صدق رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட ஒரு இரக்கம், கருணை, பாசத்தின் காரணமாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய நிழலில் சில விடயங்களை முதாக்கரா செய்வதற்கு, பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இது அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட ஒரு இரக்கம். இன்று அதிகமானவர்கள் பல பிஸியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். இது ஒரு பெரும் ஒரு நிஅமத், ஒரு அருள், ஒரு பாக்கியம். குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்களை நாம் கேட்பது, நமக்கு அல்லாஹ் அருள் புரிவது ஒரு பெரும் நிஅமத்தாக, ஒரு அருளாக இருக்கின்றது. மகரிபுடைய தொழுகையில் இரண்டாவது ரக்காத்தில் அல்ஹாக்கு முத்தகாசுர் அந்த சூராவை ஓதினேன். அதனுடைய கடைசி முடிவடைகிறது, சும்ம ல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், சும்ம ல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நாளை மறுமையில் நீங்கள் அனுபவித்த அத்துணை அருள் பாக்கியங்களையும் பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உலகத்தில் என்னென்ன அருள் பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு தந்தானோ அவைகள் அனைத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் அப் டு டேட்டாக அல்லாஹ் விசாரிக்கப் போகின்றான். இதை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் கேட்கப்படுவீர்கள். அதுக்குரிய பதிலை நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விடயமும் எமக்கு அருளாக விளங்க வேண்டும். இன்று நாம் நினைக்கின்றோம், நமக்கு நிறைய பணம் இருந்தால் அது அருள், நல்ல ஒரு வாகனத்தில் நாங்கள் ஓடினா அது அருள், பெரிய ஒரு வீடு வாசலோட நல்ல லக்ஸரி ஸ்டைலில் வாழ்ந்தா அருள், அது மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு மனிதனை அவனுடைய குடும்ப ஃபேமிலி லைஃபை எடுத்துக்கொண்டால் அது பெரும் ஒரு நிஅமத், பெரும் ஒரு நிஅமத். அந்த நிஅமத்துக்கு நாங்கள் எவ்வளவு தான் நன்றி செலுத்தினாலும் அது போதாது. இந்த அடிப்படையில் நிறைய விடயங்கள் நாம் கேட்டிருக்கின்றோம். அதிகமான விடயங்களை நான் முதாக்கரர் செய்யணும் நினைச்சேன், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சுருக்கமான ஒரு நேரம். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்கின்றோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே போல நம்முடைய குழந்தைகளுடன் சேர்ந்து நாம ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். இது ஒரு பெரும் நிஅமத்தாக நாங்கள் நினைக்கணும். இந்த ஆயத்துக்கு கீழால இமாம் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் நெருங்கி வாங்க, முன்னால் இன்ஷா அல்லாஹ் பின்னால் தொழுகிறாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹதீஸ் என்னென்று சொன்னா, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்பானாம், எபின ஆதம் ஹமல் துக்க அலல் ஹை வல் இபில் ஆதமுடைய மகனே, நான் உலகத்தில் உன்னை குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் நான் பிரயாணம் செய்ய வைத்தேன். இதுனபி அவர்கள் அந்த காலத்து நிலைமையை வச்சு சொன்ன ஹதீஸ். இந்த காலத்துல அதுக்கு அதை நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிஎம்டபிள்யூ, பென்ஸ், ரேஞ்ச் ரோவர், லேண்ட் க்ரூசர், இப்படி நாங்க என்ன அனுபவிக்கிறோம். அல்லாஹ் கேட்பான், வஸவ்வஜ்துக நிசா, உங்களுக்கு நான் பெண்களை திருமணம் முடித்து தந்தேன். பெண்களை திருமணம் முடித்து தந்தேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பெண்கள் விருப்பம், அதுக்குத்தான் பெண் பார்க்கின்றோம். பெண் பார்க்கின்றோம், எனக்கு விருப்பமான பெண் இன்னொருத்தருக்கு விருப்பம் கிடையாது. அதெல்லாம் உத்தால அப்படித்தான் வைத்திருக்கின்றான். அவருக்கு விருப்பமானது எனக்கு விருப்பமாக படாது. அப்ப அல்லாஹ் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தந்ததை, ஒரு கணவனுக்கு மனைவியாக வந்த ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு கணவனாக வந்த அந்த கணவனையும் இந்த இடத்தில் அல்லாஹ் உத்தால சொல்லி காட்டி, ஃபமாதா ஜஅல்த லி, இதற்காக வேண்டி நீ என்ன நன்றி செலுத்தினாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். உனக்கு கிடைத்த இந்த மனைவி இதற்காக வேண்டி நீ அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி செலுத்தினாய் என்பதாக விசாரிப்பான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, ஒரு கணவனுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி, ஒரு நல்ல தன்மையுடைய நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண், ஒரு துணைவியாக அமைந்தது, ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல குணமுள்ள ஒரு கணவன் அமைந்தது. இந்த இடத்தில் அல்லாஹ் உத்தால ஒரு நிஅமத்தாக பெரும் அருளாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னைக்கு எவ்வளோ சொத்து செல்வம் இருந்தும், வசதி வாய்ப்புகள் இருந்தும், அவருக்கு ஒரு சாலிஹான கணவன் அமையலண்டா அவருடைய வாழ்க்கை என்ன நிம்மதியாக அமையாது. இதே போல எவ்வளவு பெரிய சொத்து செல்வம், அவருக்கு எல்லா வகையான நியமத்துக்களையும் அனுபவிக்கிறார், ஒரு சாலிஹான மனைவி அவருக்கு கிடைக்கல கிடைக்கல, அவருடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிதானே, மிக கவலைக்குரியதாக இருக்கும். முன்னே காலத்துல பல சூழலை பார்த்தா தான் எல்லாருக்கும் எரிச்சல் வார, அப்படின்னா கல்யாணம் முடிச்சு லைஃப்ல வாழ்ந்து 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 வயசான காலத்துல உள்ள அந்த மனைவியை பார்த்தா தான் எரிச்சல் வருது. இந்த காலத்துல புதுச்சிலேயே ஆறு மாசத்துல இல்ல, ஆறு மாசத்தையாலே எரிச்சல் வருது. அப்படித்தான் லைஃப் போகுது. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஹஸ்பண்டும், ஒவ்வொரு தாயும் வைஃபும், நாங்க ஒரு பெரிய சமுதாயத்தை நாங்க உருவாக்க பார்க்கின்றோம். பெரும் தலைமுறைகள், அது உலமாக்கள் உருவாகலாம், இன்ஜினியர் உருவாகலாம், டாக்டர் உருவாகலாம், சயின்டிஸ்ட் உருவாகலாம், பெரும் ஒரு சமுதாயம் உருவாகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு பேசிக்காகத்தான் அல்லாஹ் கணவனை மனைவி வைத்திருக்கின்றான். இதனால தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமின் ஆயாதிஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலையா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹ்வுடைய மிக மிக பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களிலிருந்து உங்களுக்கு தந்த மனைவி, உங்களிலிருந்தே உங்களுக்கு தந்த மனைவி, அதை எதற்கு தந்தோம் என்றால், லிதஸ்குனு இலைஹா, அவளிடம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உங்களிடம் அவள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி என்று சொல்லிட்டு சொல்லுகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில எங்கேயோ இருந்த ஒரு பெண், எங்கேயோ இருந்த ஒரு ஆண், யாருடைய ஒரு மகள், யாருடைய ஒரு மகன், ரெண்டு பேரும் என்ன திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த இரக்கத்தையும் பாசத்தையும் அல்லாஹ் வச்சு சொல்லுகின்றான். எங்களின் மூலமாக வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, நாங்க என்ன அவங்களுடைய உள்ளங்கள்ல இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் நாங்கள் போடுகின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப கணவன் மனைவியாக வாழக்கூடிய நாங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் நாங்கள் வாழ்றோம். எப்பயுமே என்னுடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது. நான் ஒரு கணவனாக இருக்கும் பொழுதோ நான் ஒரு சிறந்த கணவனாக நான் மாற வேண்டும். என்னுடைய மனைவிக்கு நான் சிறந்த ஒரு கணவனாக மாற வேண்டும். நான் என்னுடைய கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியாக நான் மாற வேண்டும். எப்படி சிறந்த மனைவியாக நான் மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஷார்ட்டான டைம்ல நாங்க படிச்சுக்கொள்ள போறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல முதலாவது ஒவ்வொருத்தரும் இத சொல்லக்கூடிய விடயங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சிறந்த கணவனாக நான் என்னுடைய குடும்ப லைஃப்ல இருக்கிறேனா? நான் ஒரு சிறந்த மனைவியாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் நடக்கின்றேனா என்பதை இந்த சுருக்கமான நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதாக ஒவ்வொரு கணவனும் கணவனாக வரக்கூடியவர்களும் எப்படி நான் அவர்கள் நடக்க வேண்டும் என்றால், நாங்க எங்களுடைய பேச்சை என்ற மனைவி கேட்பதை விரும்புகின்றோம். என்ற பேச்சை என்ற மனைவி கேட்கறத நாங்கள் விரும்பணும். நான் என்ன சொன்னாலும் என்ற மனைவி அதை கேட்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிடும் பொழுது வலஹுன்ன மித்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் அவர்களுக்கு கடமைகள், உரிமை கடமைகள் இருப்பதை போன்று உரிமைகளும் இருக்கின்றது. எப்படி ஆணுக்கு கடமை இருக்கின்றதோ, பல உரிமைகள் இருக்கின்றதோ, இதே போன்று அல்லாஹ் பெண்களுக்கும் வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு கணவனும் சிறந்த ஒரு கணவனாக மாறணும். முதலாவதாக அவர் என்ன செய்யணும், தன்னுடைய மனைவியுடைய பேச்சை அவர் காது தாழ்த்தி கேட்கணும். அவர் சொல்லக்கூடிய விடயம், அவர் ஆசைப்பட்டு சொல்லுகிறா, இதை நாங்கள் இடையிலேயே அப்படி கட் பண்ணாம நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். ஒவ்வொரு கணவனும் நினைச்சுக்கோங்க, நான் பேசக்கூடிய நான் என்னுடைய மனைவியுடைய இந்த பேச்சை நான் கேட்கின்றேனா? அப்படி கேட்டா அவர் ஒரு சிறந்த கணவர். இதுக்கு என்ன ஆதாரம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய சஹி புகாரியில் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அது மிக பிரபல்யமான ஒரு மஷ்ஹூரான ஒரு ஹதீஸ். அதுதான், 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்தார்கள். முன்னே காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை படித்து கொடுத்த பொழுது, ஹஜ்ரத் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இந்த ஹதீஸை சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லக்கூடிய இந்த முழுமையான விடயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது தாழ்த்தி கேட்டார்கள். எப்படி, ஜலசத் இஹ்தா அஷரத இம்ராஅதன் ஃபதஆஹதுன வதஆக்கதுன அல்லா யக்தும்ன மின் அஹ்பாரி அஸ்வாஜிஹின்ன ஷைஆ. 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அடிச்சார்கள். அவரவர்களுடைய ஹஸ்பண்ட்மாருடைய விடயத்தை எந்த ஒன்றையும் மறைக்காம நாங்க எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி சப்ஜெக்ட் ஆயிருக்கும், புகாரில் எடுத்து பாருங்க ஹதீஸ் இருக்கு, அதுல 11 வாசி பாருங்க, கட்டாயம் இங்கிலீஷ்லயும் இருக்கும், புகாரி இங்கிலீஷ்ல இருந்தா பாக்கலாம். 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். நாங்கள் யாருமே எங்களுடைய கணவன்மாருடைய பேச்ச, அவங்க எப்படி எங்களோட நடக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் டிஸ்கஸ் பண்ணணும். அதில் எந்த ஒன்றையும் மறைக்கலாது, மறைக்க முடியாது என்று சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 11 மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியோடு நடந்து கொண்ட சப்ஜெக்டை ஹஜ்ரத் ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது கடைசி அந்த ஹதீஸ்ல வருது, அபு ஜரா உம்மு ஜரா என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த அபு ஜரா குந்து லகி கஅபி ஜரஇன் லி உம்மி ஜரா. இந்த அபு ஜர் தன்னுடைய மனைவியோடு அப்படி இரக்கமாக நடந்தார். அது நீண்ட ரிவாயத், எப்படி நகையை வாங்கி கொடுத்தாங்க, எப்படி அடிமை வச்சாங்க, அதெல்லாம் சொன்னா டைம் போதாது. இது நீங்களும் ஹதீஸ் வாசி பாருங்க, அப்ப நான் எப்படிப்பட்ட கணவன் அந்த கேட்டகரியில வாரேன். அப்ப சொன்னாங்க நபி அவர்கள், அபூ ஜரா எப்படி உம்மு ஜராவோட இரக்கமாக அன்பாக பாசமாக கருணையாக நடந்தார்களோ இதே போன்று நான் ஆயிஷா உங்களுடன் நடப்பேன், உங்களுடன் நடப்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம், அந்த அளவுக்கு சந்தோஷம். நபி அவர்கள் நான் சொன்ன இத்தனை அத்தனை விடயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது தாழ்த்தி கேட்டார்கள், காது தாழ்த்தி கேட்டார்கள். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் ஒரு சிறந்த கணவனாக இருந்தார், சிறந்த கணவராக இருந்தார். இரண்டாவது, ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு மனைவி தன்னுடைய கணவன், இவர்கள் சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அடிக்கடி சலாம் சொல்லணும். கணவன் மனைவி எப்ப சந்திக்கிறார்களோ அப்ப சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா தஹல்தும் புயூதன் ஃபஸல்லிமூ அலா அஹ்லிகும், நீங்கள் உங்களுடைய வீடுக்குள்ளால் நுழைந்தால் நீங்கள் வீட்டார்களுக்கு சலாம் சொல்லுங்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா புனைய இதா தஹல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், என் அருமை மகனே, உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் நீ வீட்டாருக்கு சலாம் சொல்வாயாக, வீட்டாருக்கு சலாம் சொல்வாயாக. யக்குன் பரக்கத்தன் அலைக்க வஅலா அஹ்லி பைதிக்க, அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் வீட்டாருக்கும் மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரும். இன்றைக்கு சம்பாதிக்கின்றோம் ஆனால் பரக்கத் இல்லை, அதில் பரக்கத் இல்லை. ஏன் அது இல்லை? நாங்கள் வீட்டார் கணவன் மனைவி, நாங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்கும் சலாம் சொல்ற, எங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சலாம் சொல்லுவோம், எங்களுடைய தெரிஞ்சவ தெரியாத எல்லாம் வெளியே எல்லாம் மாஷா எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு சலாம் சொல்ல மாட்டா, என்னுடைய மனைவி எனக்கு சலாம் சொல்ல மாட்டா, என்னுடைய கணவன் எனக்கு சலாம் சொல்வதில்லை. கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த மனைவியாக ஒரு சிறந்த கணவனாக நாங்கள் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். மூன்றாவது தான், கணவனும் மனைவியும் இரக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும், இரக்க கண் கொண்டு. அவருடைய பார்வையில் ஒரு இரக்கம் வரணும். என்னுடைய மனைவி என்னை பார்க்கின்றால் இந்த பார்வையின் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் அன்பு வர வேண்டும். என்னுடைய மனைவியை நான் பார்க்கின்றேன், என்னுடைய மனைவியை நான் பார்க்கும் பொழுது அவளுடைய உள்ளத்தில் ஒரு இரக்கம் வர வேண்டும். இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி செல்கின்றான், தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி செல்கின்றான். ஒரு கணவன் யாருக்கு சம்பாதிக்கிறார்? ஒரு கணவன் யாருக்காக வேண்டி சம்பாதிக்கிறான்? தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, தன்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி, தன்னுடைய உற்றார உறவினர்கள் நண்பர்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார். அவர் அதிகாலையில் எழுந்து சென்று அவர் ரிஸ்கை தேடுகிறார், ரிஸ்கை தேடுகிறார், சம்பாதிக்க செல்கிறார். மாலையில் வீடு திரும்புகிறார். இந்த ஹதீஸை நல்லா கேட்டுக்கோங்க. மாலையில் வீடு திரும்புகிறார். வீடு திரும்பும் பொழுது தன்னுடைய வீட்டை தட்டுகிறார், தன்னுடைய வீட்டை தட்டுகிறார், கதவை தட்டுகிறார். தட்டும் பொழுது அந்த கதவை தன்னுடைய மனைவி திறக்கிறாள், தன்னுடைய மனைவி வந்து திறக்கிறார். என்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு திரும்பி வருகிறார், மிக களைப்போடு வருகிறார் என்று அந்த மனைவியும் இரக்கத்தோடு வருகிறாள். வந்து கதவை திறக்கும் பொழுது இந்த கணவனை மனைவி இரக்க கண் கொண்டு பார்க்கின்றாள், அந்த கணவனும் இந்த மனைவியை இரக்க கண் கொண்டு பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாலு கண்ணையும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்கின்றான். எப்படி பார்வை? அப்ப வாசல்ல வச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குது. வாசல்ல வைத்தே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இந்த நாலு கண்ணையும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றான். இது வீட்டுக்குள்ள வரக்குள்ளேயே பாய்கிறாரு, வீட்டுக்குள்ள மாப்பிள்ள வரக்குள்ளேயே பாயிரா. அப்ப இறக்கம் வருமா? காஃபி கிடைக்குமா? இல்லாட்டி டீ கிடைக்குமா? இல்லாட்டி எப்படி காலையில சாப்பிட்டேன் பகல் சாப்பிட்டீங்களா, இல்லாட்டி நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா, புலுவில் என்ன ஸ்கூலுக்கு கூட்டி போயிட்டு வந்தீங்களா போனீங்களா அப்படின்ற அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் வராது, பாஞ்சா ரெண்டும் சீரிப்பாயும். அதனால ஒவ்வொரு கணவனும் நினைக்கணும், நான் என்ற மனைவி விட்டு சிறந்த கணவனாக மாறணும். என் மனைவி எல்லா பெண்களையும் காட்டியும், உலகத்தில் உள்ள பெண்களையும் காட்டியும் ஒரு சிறந்த மனைவியாக மாறணும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியுடன் சிறந்தவர்கள். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் மிக சிறந்தவனாக இருக்கின்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன, எங்களுக்கு யுஎஸ் சிட்டிசன் வேணுமா, சர்டிபிகேட் தருவாங்க அப்படிதானே? நான் ஒரு ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது எல்லாரையும் வச்சு என்ன சர்டிஃபிகேட் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் என்ன கலர் டாக்குமெண்ட்ல கலர் சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஏந்த மனைவி வீட்டில் இருந்து வரணும், ஏந்த ஹஸ்பண்ட் சிறந்தவர். அதே மாதிரி ஏந்த மனைவி சிறந்தவள் என்பதாக ஏந்த கணவன்ட்ட வரணும், ஏந்த கணவன்ட்ட வரணும். அது இல்லாம வேற உலகத்தில் யார்கிட்ட சர்டிபிகேட் எடுத்தும் வேலை இல்லை. வீட்டுக்குள்ளால அந்த சர்டிபிகேட்ல சைன் கிளீனா வைக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரும் என்ன சிறந்த கணவன் சிறந்த மனைவி, சிறந்த கணவன் சிறந்த மனைவியாக மாறுவார். அடுத்ததாக இந்த சில சில தவறுகள் தப்புகள் நடக்கும். இது நிறைய ஃபேமிலிகள்ல பார்க்க முடியும். ஒரு சிறிய ஒரு தவறுக்காக வேண்டி பசுக்கு செஞ்சிருப்பாங்க, ஒரு சிறிய ஒரு தவறுக்காக வேண்டி தலாக் கொடுக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, ஏதாவது தவறுகள் தப்புகள் நடைபெற்றால் அதை மன்னிக்கும் பழக்கம், மறைக்கும் பழக்கம் இருக்க வேண்டும். அது கணவனிடமும் மறைக்க வேண்டும், மனைவியிடமும் மறைக்க வேண்டும். நாங்கள் யூஎஸ்ல இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம். ஏன்னா மாப்பிள்ளை எனக்கு கொஞ்சம் ஏசிட்டாரு, உடனே அப்படியே டயல் பண்ணியாச்சு ஸ்ரீலங்காவுக்கு போல், மாமா பாருங்க இங்க கொண்டு வந்தாரு, இங்க அநியாயம் செய்யறாங்க. அதே நேரத்தில் பொம்பளை எண்ணத்தையாவது கொஞ்சம் உரத்தி பேசினா இவர் கோல் பண்ணி, டடா பாருங்க நீங்க தான் முடிச்சு தந்தீங்க, இப்படி பாயிறார் இவர். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் என்ன மூக்கிருக்கும் காலம் எல்லாம் சளிவார மாதிரி முன்ன பின்னையா ஏதாவது நடந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும். அதான் ஒரு இஸ்லாமிக் ஃபேமிலி லைஃப். கண்ணியமானவர்களே, தவறுகள் நடக்கும். ஹஜ்ரத் உமர் யாரு எங்களுக்கு தெரியும். ஹஜரத் உமர் யாரு? ஹஜரத் அபூபக்கரை பார்க்க ஃபுல் ஸ்ட்ராங். ஹஜரத் அபூபக்கருடைய தன்மை சாஃப்ட், எல்லாருக்கும் தெரியும். ஹஜரத் அபூபக்கருடைய உள்ளம் வந்து சாஃப்ட். ஹஜரத் உமருடைய உள்ளம் எப்படி? ஃபுல் ஸ்ட்ராங். ஹக்கில் வந்து உறுதியாக இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்து, பிரச்சனை வந்ததோடு அவர் என்ன செஞ்சாரு, அமீருல் முக்மினின்ட்ட என்னுடைய மனைவியை பற்றி நான் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்பதாக வீட்டுக்கு வந்தார். ஹஜ்ரத் உமருடைய வீட்டு வாசலை அடைந்த பொழுது வீட்டுக்குள்ளால் அப்படி சத்தம், மனைவி சண்டை பிடிக்கிறா, ஹஜ்ரத் உமர் பேசாம இருக்கிறாரு. இவர் யோசிச்சாரு, நான் மாறி வந்துட்டேனோ தெரியாது அமீருல் முக்மினின் வீட்டை நினைச்சு. இப்ப வந்த மனிதர் கம்ப்ளைண்ட் பண்ணாம திரும்பி போனார். ஹஜரத் உமருக்கு அல்லாஹு தஆலா ஃபராசத்துடைய அறிவு எல்லாம் கொடுத்திருந்தான். வாசல் அந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு அப்படித்தானே, நாங்க இப்போ ஒருத்தர் எங்களோட நல்லா க்ளோஸ் ஆக பழகக்கூடிய நேரத்தில் அவர் பூசுற பெர்ஃபியூம் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் தக்பீர் கட்டியோ இல்லை நான் பக்கத்தில் போகலை, இங்கே கலத்தை போறேன், இவர் தான் வந்திருப்பாரு. அப்போ நாங்கள் நினைக்காம இல்லையா, இது எங்களுக்கு இந்த சின்ன இது இருக்கே அந்த அறிவிக்கப்படுதுனா ஹஜரத் உமருக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருந்துச்சு. அப்ப அத துமரது எல்லாம் கதவு திறந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டாரு, எங்க வந்தீங்க, என்ன விஷயம், வந்து பார்த்துட்டு ஒன்றும் பேசாம போயிட்டீங்க. சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, என் குடும்பத்தை பத்தி உங்கள்ட்ட ஷிகாயத் முறைப்பாடு செய்ய வந்தேன். ஆனா யார்கிட்ட மருந்து கேட்டு வந்தேனோ அந்த டாக்டருக்கே பிரச்சனை ஆயிட்டு. அது துமரது எல்லாம் தாளான்னு விளங்கப்படுத்தினாங்க. மனிதா, எல்லோருக்கும் நாங்கள் கட்டாயம் படித்து கொள்ளணும். எங்கள்கிட்ட எல்லா வகையான அறிவும் இருக்கி, நல்ல எஜுகேஷனில் இருக்கிறோம், நல்ல டேலண்ட் இருக்கி, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கி, எங்களுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா வகையான துனியாவுடைய
அனைத்து விடயங்களையும் அனுபவிக்கும். ஆனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகமானவர்கள் யாரும் கோபிச்சு கொள்ளக்கூடாது, நாங்கள் விலகிக்கொள்ளணும். சில சமூகத்தோட நான் இருக்கத்தால சொல்றேன், நான் அதுல அதிகமானவர்கள் ஃபெயிலியர். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை பற்றி சொன்னார், மனிதா, என்னுடைய மனைவி யார் தெரியுமா, அவர் நம்மளுடைய வீட்டினுடைய அனைத்து வேலைகளையும் கவனிக்கிறாள், தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள், தன்னுடைய கணவனுடைய ஆடைகளை அப்படியே கழுகி துவைத்து அதை காயப்போடுகிறாள், நமக்கு தேவையான அத்துணை வீட்டு வேலைகளையும் செய்து அவள் முடிக்கிறாள். அது மாத்திரமல்ல, மா பிணைந்து ரொட்டியை சமைத்து தருகிறாள், இது போன்று நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு மனைவியாக இருந்து எல்லா கடமைகளையும் செய்து தந்து அவள் பொறுமையாக குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண் ஏதாவது தவறுகள் தப்புகள் செய்யும் பொழுதோ அதை நானும் நீயும் அதில் மன்னித்து மறைத்து பொறுமை செய்யக்கூடாதா என்பதாக விளங்கப்படுத்தி அனுப்பினார். இன்னைக்கு பாருங்க, ஒரு மனைவி இருக்கின்றார், பிள்ளைக்கு பால் கொடுப்பாட்ட ஒரு $1,000 மந்த்லி அப்படி கேட்டுவாங்களோ தெரியாது. மரம் போனது ப்ரோ பெருக்கிய பேச்சு என் வீட்டில் வீட்டு வா வேலைக்காரி யாரு அவர் தான், அதுக்கு ஒரு $500. அதே போல் எங்களோட செக்யூரிட்டி யார் அவர், அதுக்கும் ஒரு $500. பெரிய கால்குலேஷன் வரும். அது பெரிய சில நீங்கள் யோசிக்கக்கூடாது, எல்லாம் எல்லாம் சப்ஜெக்டில் இருக்குது சில இடத்துல. அதே போல் இப்படி இப்படி வரக்குள்ள பெரிய கல்குலேஷன் வந்துடும். வந்தா இதெல்லாம் எங்க கட்டுற எங்க கட்டுற லோனா, ஏற்கனவே எடுத்த லோனை கட்டிக்கலாமே. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் யோசிச்சா ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனைவியும் யோசிக்கணும், ஒவ்வொரு கணவனையும் யோசிக்கணும். மனைவி யோசிக்கணும், எப்படி காலையில அவர் வேலைக்கு போகிறார், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், ஒரு $100 ஒரு $1,000 வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பார், எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பார். அவர் எனக்காகவே நான் அந்த 4 சுவருக்கு முள்ளால இருக்கின்றேன், அவர் உலகத்திலேயே அலைஞ்சி கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார். இப்படி நினைச்சு ஒவ்வொரு கணவனும் மனைவி வாழ்ந்தா அது ஒரு சும்மா நூறாணியத்தான வாழ்க்கை. அத போல இன்பம் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டார்கள், யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டார்கள். அடுத்ததாக, ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை புகழ வேண்டும், மனைவியை புகழ வேண்டும். அடுத்த வேண்ட வீட்டுல சாப்பிட்டா என்ன ருசின்னு சொல்றான், தந்த வீட்டுல சாப்பிட்டா உப்பு இல்லைன்னா, அடுத்த வீட்டுல சாப்பிட்டா ருசி, தந்த வீட்டுல சாப்பிட்டா என்ன உப்பு இல்லைண்டா, என்ன உதைக்கிறான், உறப்பு இல்லைண்டா முறைக்கிறான். அப்படித்தான் வாழ்க்கை போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமருடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நிச்சயமா ஹஃப்ஸா இருக்கின்றார்களே, சவ்வாமத்தும் கௌவாமா, ஹஜ்ரத் ஹஃப்ஸா அதிகமாக நின்று வணங்கக்கூடிய பெண்ணாகவும் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருக்கின்றாள் என்பதாக நபி அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். இது மாதிரி பல மனைவிமார்களை நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் 9 மனைவிமாரை வச்சு புகழ்ந்தார்கள். எங்களுக்கு ஒரு மனைவி வச்சு புகழ்ந்துக்கலாம் இருக்குது, அப்துல் ஹை ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஹுத்பாத்தே அவருடைய ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள். அவருடைய ஒரு நண்பர் தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்றாராம், அவர்கள் விருந்து உபசாரம் கொடுத்தார்கள். இவர் சாப்பிட்டு விட்டு சொன்னாராம், ரொம்ப அருமையா இருக்கம்மா உங்களோட சாப்பாடு அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளாலேருந்து அழுக சத்தம் வந்துச்சான், எத்தனை அழுக சத்தம், அப்படி அழுக. இவர் பார்த்தாராம், என்னை விருந்தாளியா கூப்பிட்டு நான் போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்கு உங்களோட சாப்பாடுன்னு சொன்னதுக்கு அதுல என்ன சரி மிஸ்டேக் ஆயிட்டோ பயந்து, என்ன பிரச்சனை என்ன விஷயம், நான் ஏதாவது தவறுதலா சொல்லிட்டேனா, என்னை மன்னிச்சுக்கோமான்னு சொன்னாராம். சொன்னாராம், இல்லை இல்லை, உங்களுடைய நண்பர் இருக்கிறாரே, யார் இவர பார்ட்னர், எவர் தீன், நான் 40 வருஷமாக அல்லது 50 வருஷமாக நினைக்கிறேன், 40 வருஷமாக ஆக்கி போடுகின்றேன், ஒரு நாளாவது ருசினி சொன்ன வரலாறு இல்லை. அதனால என்ன சாப்பாடு ஆக்கினா கொஞ்சம் பிடிக்கலையான்னு சொன்னா கொஞ்சம் நீங்க ஆக்கின சாப்பாடு 50% சட்டப்படியா இருக்கு. நீங்க ஒரேடியா என்ன கூட சொன்னா கோபம் வந்துடும். அதே மாதிரி என்ன சொல்லுங்க, 50% ருசியா இருக்கு, அடுத்த 50% அது கொஞ்சம் முன்ன பின்ன அது செல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, பெண்களுடன் இரக்கமாக நடக்க வேண்டும், இரக்கமாக நடக்க வேண்டும். உலகத்துக்கு டைம் கொடுக்கிறாரு, குடும்பத்துக்கு டைம் இல்ல. உலகத்துக்கு டைம் கொடுக்கிறாரு, நேரம் கொடுக்கிறாரு, குடும்பத்துக்கு டைம் இல்ல. ஆனா நாளை மறுமையில் இவர் தண்டிக்கப்படுவார். அதில் என்பது நீதம். இது தன்னுடைய குடும்பத்தாருடன் மனைவி மக்களுடன் அவர் நீதமாக நடக்கணும். நேரம் கொடுக்கிறோம் ஒரு நீதம், நேரம் கொடுக்கிறதும் ஒரு நீதம். என்னுடைய மனைவிக்கு நான் சரியாக நேரம் கொடுக்க வேண்டும், என்னுடைய கணவனுக்கு நான் சரியாக நேரம் கொடுக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சரியாக நேரம் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த லைஃபை வாழ்ந்து பாருங்க. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நிம்மதியை தருகின்றான். ஒரு கணவன் இடத்துல என்னுடைய மனைவி ஏதாவது தவறுகள் செய்தால் அதை மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும், அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. அந்த மன்னிக்க கூடிய ஒரு தன்மையை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். ஒரு இடத்தில் وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ وَعِدَّتْ لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُنْفِقُونَ فِي السَّرَّاءِ وَالضَّرَّاءِ وَالْقَاضِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ. آل عمران سورة آل عمران எடுத்து பாருங்க. وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கமும், வானம் பூமியுடைய அகலத்தை விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த சொர்க்கம் யாருக்கு, இந்த சொர்க்கம் யாருக்கு? அல்லாஹ் மூணு குவாலிஃபிகேஷன் சொல்றான் அந்த இடத்துல. அதுல ஒன்று தான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, எல்லா நிலைமைகளிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் தன்னுடைய பணத்தை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்தார், தன்னுடைய பணத்தை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்தார். இன்று பணம் சம்பாதிக்கின்றோம், அதை செலவழிக்க கூடிய வழி தெரியாம செலவழிக்கிறார்கள் அதிகமானவர்கள். ஆனா மஸ்ஜிதுக்கு மதரசாக்கு கேட்டா அதுல கஞ்சூசாக இருப்பார்கள், கஞ்சூசாக இருப்பார்கள். நாம் இந்த நாட்டில் வாழுகின்றோம், பெரும் சாதனையாளர்களாக நாம் மாற வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் ஒரு சாதனையாளர் என்பதாக மக்கள் பேசணும். கண்ணியமானவர்களே, அப்ப செலவு செலவழிக்கும் பொழுது என்னுடைய இன்கம் சரியாக அதிகமாக வருகிறதா, அல்லாஹ் எனக்கு பறக்க செய்கின்றானா, என் மனைவிக்கு நான் செலவழிக்க வேண்டும், நீங்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், அதே போல் அல்லாஹ்வுடைய வழிகளில் செலவழிக்க வேண்டும், நல்ல பல வழிகளில் செலவழித்து பாருங்கள். தர்மம் என்பது ஒரு மனிதனை மௌத்திலிருந்து பாதுகாக்கும், மௌத்திலிருந்து பாதுகாக்கும். தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய மௌத்தை அல்லாஹு தஆலா லேசாக்கி தருவான், லேசாக்கி தருவான். அஸ்ஸதகா ரத்துல் பலா, நபி அவர்கள் சொன்னார்கள், தா உமர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்களை அல்லாஹ் நீக்குவான் தர்மத்தின் மூலமாக. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோயாளிகள், உங்களுடைய நோயாளிகள் அவர்களுக்கு நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள், ட்ரீட்மெண்ட் செய்யுங்கள் தர்மத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக. கண்ணியமானவர்களே, இந்த மனிதருக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடுக்கின்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், கோபத்தை அடக்குகிறார். கோபம் வர வேண்டிய இடத்துல வரத்தான் வேணும், கோபம் வர வேண்டிய இடத்துல. மார்க்கத்துக்கு முரணான விடயத்தை கணவன் செய்கிறானா, மனைவி கோபப்படணும், மனைவி கோபப்படணும். என்ன சுபோ சொல்லாம கணவன் என்ன இரவெல்லாம் என்ன டிவி பார்த்துட்டு எங்க அப்படி தூங்கினாருன்னா கணவன் மனைவி என்ன சிரிக்கிற இல்ல, மனைவியும் கோபப்படணும். அதுல அது கோபம் வரணும், கோபம் வர வேண்டிய இடத்தில் வரணும். என்னுடைய கணவனை, கணவனுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன், கோபத்தை அடக்குகிறார், மக்களுடைய தவறுகளை குற்றங்களை
மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த குவாலிஃபிகேஷன், இந்த தன்மை உள்ளவர்களை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாத்துகின்றான். அப்ப ஏதாவது தவறுகள் மனைவியின் மூலமாக வருகிறதா, கணவனின் மூலமாக வருகிறதா, குழந்தைகளின் மூலமாக வருகிறதா, இவைகளை மன்னிக்கக்கூடிய பேரண்ட்ஸாக, பெற்றோர்களாக, ஹஸ்பண்டாக, வைஃபாக இருக்க வேண்டும், வைஃபாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதோட எங்களுடைய மனைவியுடன் நாங்கள் சேர்ந்து சாப்பிடக்கூடிய கணவனாக இருக்கணும். நாங்கள் எப்போ சாப்பிட்றோம் லாஸ்டா? லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒன்று தான். எப்போ? கல்யாணம் முடிச்சு அந்த 7 நாள் 5 நாள் இருந்த டைமில் தான் மாமி வீட்டில் இருக்கக்குள்ள சாப்பிட்டுருப்போம். அதுக்குப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் இல்லை, அப்படி இல்லை. கணவன், மனைவி, குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். அதில் பரக்கத் வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா, அதில் பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எத்தனை கைகள் கூடுகிறதோ அத்தனை பரக்கத்துக்கள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய மனைவியுடன் நான் ஒரு சிறந்த கணவனாக மாறுவதற்கு முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனைவியுடைய பேச்சை காது தாழ்த்தி கேட்கணும், காது தாழ்த்தி கேட்கணும். அதே போல ரெண்டாவது என்ன, ரெண்டாவது சொன்ன சொல்லுங்களே, அல்லாஹ் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக என்ன, இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும். நாலாவதாக தவறுகள் தப்புகள் நடந்தால் அவைகளை கணவன் மன்னிக்க வேண்டும். ஐந்தாவதாக என்ன சொன்னேன், 5 நிமிஷம் பயான் மூடு, டைமே இல்லை, மதத்தில் மறந்தா என்ன, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடணும், நீதமாக நடக்க வேண்டும். அடுத்ததாக என்ன, உடலாலும் உடையாலும், உடலாலும் உடையாலும் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமான இடத்துல இனி இங்கே எப்படியும் இருப்பீங்க, நான் கொமனாக சொல்கிறேன், என்ன வெளியே போக்கில் சும்மா டிப் டொப்பாக பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சு சும்மா அந்த மாதிரி இருப்பாங்க, சும்மா நல்ல ஷர்ட் உடுத்து நல்ல எல்லாம் அழகாக உடுத்து இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்குள்ள என்ன, கார்டனில் வேலை செய்கிற வேலைக்காரன் மாதிரி மனைவிக்கு முன்னால் கணவன் இருப்பார், மனைவிக்கு முன்னால் கணவன் இருப்பார். அப்படின்னா அவர் இன்னொரு முறையில் எப்படி வந்திருப்பார், என்ன கல்யாணம் முடித்து வார டைம் இருக்கே, அந்த மாப்பிள்ளையா வந்தார் அந்த டைமில் தான் என்ன ஒரு அழகம் வந்திருப்பார். மக்கிய நேரம் அடுத்த நேரமெல்லாம் இவர் அப்படி என்ன இருக்கிறதே இல்லை, அப்படி இல்லை. எப்பயுமே என் மனைவி என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு நல்ல ஒரு அழகான உடுப்பில் இருக்கணும், அதுக்காக வேண்டி இந்த என்ன பிராண்டட்லாம் வாங்கி எந்த நாள் வாங்கி வாங்கி கொடுக்க தேவையில்லை, இருக்கிறத அழகாக உடுக்க கழுவி அழகாக உடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நியமத்தை கொடுத்திருக்கின்றான், உடுக்கிற உடுக்கிற விஷயத்திலேயோ என்னத்தை சாப்பிட்ற விஷயத்திலேயோ அனுபவிக்கிற விஷயத்திலேயோ அல்லாஹ் நியமத்தை கொடுத்து அதை சரியாக அவர் பயன்படுத்தவில்லை என்றால் அவர் துரோகம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார். நல்லா உடுக்க வசதி இருக்கா நல்லா உடுங்க, நல்லா சாப்பிட வசதி இருக்கா நல்லா சாப்பிடுங்க, நல்லா வீடு கட்ட வசதி இருக்கா நல்லா வீடு கட்டுங்க, அழகான அதுக்காண்டி வாழ்றதுக்கு வீடு கட்டாம என்ன சும்மா மூடி வைக்கிறது கட்டக்கூடாது, அழகான முறையில் நியமத்துக்களை சரியாக அனுபவிக்க வேண்டும். அப்ப உடலாலும் உடையாலும் இருக்க வேண்டும். அதே போல அதே பெண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒரு அழகியாக இருக்க வேண்டும், ஒரு அழகியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன வெளியே சுற்றுறதுக்கு நல்ல பசந்தா இருக்கிறேன் எல்லாரும், வீட்டுக்குள்ளால வந்து அப்படி இல்லை. ஆனால் அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அழகாக இருக்கிறார்கள். அது விரும்பத்தக்கது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரம் விரும்புகிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரம் விரும்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனைவி அல்லாஹ் பெரும் ஒரு அருளாக தந்திருக்கின்றான், அது ஒரு நியமத்தாக விளங்கி வாழ வேண்டும், நியமத்தாக விளங்கி வாழ வேண்டும். நாங்கள் US கூட்டிட்டு வந்துட்டோம், கனடா கூட்டி வந்துட்டோம், ஜப்பானை கூட்டி வந்துட்டோம், அதனால என் மனைவி ஒரு நாளும் என் கணவனை சிறந்த கணவனாக நினைக்க மாட்டாங்க. அவனோட வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் அவள் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுகிறாள், அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுகிறாள். பிள்ளையும் பார்க்கிறா, படிச்சும் கொடுக்கிறா, ஓதியும் கொடுக்கிறா, கணவனுடைய வேலையும் செய்கிறா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனைவியை எப்படி வைக்கணும், பியூட்டி குயினாக வைக்கணும், அப்படி வைக்கணும். அதே மாதிரி மனைவிமார்களும் யோசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக.
இந்த விடயங்களை கேட்டோமோ பேசினோமோ அவை அனைத்தையும் நம்முடைய